வத்திக்கான் வானொலி அன்பர்களே, ஜப்பானில் நிலநடுக்கம், சுனாமி, அணுக்கதிர்வீச்சு ஆகிய இவற்றால் துன்புறும் அம்மக்களுக்கு நமது அனுதாபங்களையும் ஜபங்களையும் தெரிவித்து இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம்.
நானே இருக்கிறேன், என் மக்களின் துன்பங்கள் கண்டே, அவர் மனம் படும் வேதனை உணர்ந்தே, அவர் அழு கூறும் நான் கேட்டேன்.
மார்ச் 15 வாழ்ந்தவர் வழியில் நிலநடுக்கம், புயல், வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்கள் சமயங்களில் மனித சமுதாயத்தை அச்சுறுத்தும் தொற்று நோய்களில் காலரா என்ற வாந்திபேதி நோயும் ஒன்று. இன்று உலகில் ஒவ்வொரு ஆண்டும் 30 லட்சம் முதல் 50 லட்சம் பேர் வரை காலராவினால் தாக்கப்படுகின்றனர்.
இந்த காலரா நோய்க்கான தடுப்பூசி மருந்தை கண்டுபிடித்த அறிவியலாளர் வால்டமார் ஹாஃப்கின். இவர் முற்கால ரஷ்ய பேரரசின் ஒடேசாவில் 1860 மார்ச் 15 பிறந்தார். ரஷ்ய யூத இன நுண்ம ஆராய்ச்சியாளரான இவர் ரஷ்ய ஆர்த்தடாக்ஸ் சபைக்கு மதம் மாற மறுத்ததால் இவருடைய வாழ்வு ரஷ்யாவில் அச்சுறுத்தப்பட்டது. அதலால் இவர் நாட்டை விட்டு வெளியேறி பிரான்ஸ் நாட்டு பாரிஸில் பாஸ்டர் நிறுவனத்தில் வேலை செய்தார். 19 நூற்றாண்டில் உலகில் 5 தடவைகள் காலரா கொள்ளை நோய் அதிகமாக பரவியது. இதில் ஒருமுறை ஆசியாவும் ஐரோப்பாவும் கடுமையாக தாக்கப்பட்டன. எனவே ஹாஃப்கின் இந்த கொள்ளை நோயை தடுக்கும் மருந்தை கண்டுபிடிப்பதில் தீவிரமாக ஈடுபட்டார். தான் கண்டுபிடித்த மருந்தை 1892 ஜூலை 18 தனக்குத்தானே செலுத்தி பரிசோதனையும் நடத்தினார். இந்த நோயால் இந்தியாவில் ஆயிரக்கணக்கானோர் இறந்ததால் 1893 அங்கு சென்று தாங்களாக முன்வந்த சுமார் 25,000 பேருக்கு இந்த தடுப்பு மருந்தை செலுத்தினார். 1896 மீண்டும் இந்தியாவுக்கு சென்று 7 மாதங்களில் 30,000 பேருக்கு தடுப்பூசி போட்டார். அறிவியலாளர் வால்டமார் ஹாஃப்கினை மனிதகுலத்தின் மீட்பர் என்று பெயரிட்டு பாராட்டினார் லார்ட் ஜோசப் லெஸ்டர்.
ஆழிப்பேரலை கரை தாண்டி வந்த போது
வாரம் ஒரு அலசல். கடல் தாயே, எம்மை காப்பாற்று.
வாழ்விழந்தோர் துன்பமதை சொல்லும் வகையேது.
ஏ கடலே, உன் கரையில் இதுவரை கிழிஞ்சல்கள் தானே சேகரித்தோம், இப்போது பிணங்களை பொறுக்குகின்றோமே. ஏ கடலே, நீ முத்துக்களின் பள்ளத்தாக்கா அல்லது முதுமக்கள் தாளியா? உன் அலை எத்தனை விதவைகளின் வெள்ளைச்சேலை? உன் மீன்களை நாங்கள் கூறு கட்டியதற்காகவா எங்கள் பிணங்களை நீ கூறு கட்டுகிறாய்? அடக்கம் செய்ய ஆளிராதென்றா புதை மணலுக்குள் புதைத்துவிட்டே போய்விட்டாய்? பிணங்களை அடையாளம் காட்ட பெற்றவளை தேடினோம், ஆனால் அவள் பிணத்தையே காணோம். கடலே, மரணத்தின் மீதே எமக்கு மரியாதை போய்விட்டது. பறவைகள் மொத்தமாய் வந்தால் அழகு, மரணம் தனியே வந்தால் அழகு. மொத்தமாய் வரும் மரணத்தின் மீது சுத்தமாய் மரியாதை இல்லை. இயற்கையின் சவாலில் அழிவுண்டால் விலங்கு, இயற்கையின் சவாலை எதிர்கொண்டால் மனிதன்.
அன்பு இதயங்களே, 2004 டிசம்பர் 26 சுனாமி ஆழிப்பேரலை சீறி வந்து சிறியவர் பெரியவர் ஏழை பணக்காரர் என்ற பாரபட்சமின்றி லட்சக்கணக்கான உயிர்களை அள்ளிக்கொண்டு போனது. அச்சமயம் கவிப்பேரரசர் வைரமுத்து எழுதிய இந்த கவிதை வரிகளைப் போல எத்தனையோ உள்ளங்கள் தங்கள் ஆற்றாமையை கவிதைகளாக வடித்து மனதின் பாரத்தை இறக்கி வைக்க முயற்சித்தன. இந்த 2004 அனுபவத்திற்கு பின்னர் சுனாமி என்ற வார்த்தையை கேட்டாலே நம்மில் ஒருவித கலக்கம் ஏற்படுகின்றது. இப்பொழுது ஜப்பானை நடுங்க வைத்துள்ள இந்த சுனாமியால் பல நாடுகள் நெருப்பை மடியில் சுமந்த வண்ணம் இருக்கின்றன.
நெய்தல் மக்கள் வாழ்வு உந்தன் கருணையிலே, பக்தி வாழ்வதுந்தன் கரையினி.
சுனாமி என்ற வார்த்தை ஜப்பான் மொழியிலிருந்தே பிறந்தது. சு என்றால் துறைமுகம், நாமி என்றால் அலை, தொடர் தண்ணீர் அலைகள் என்று இதற்கு அர்த்தம். பசிபிக் பெருங்கடலில் 6852 தீவு கூட்டங்களை கொண்ட கிழக்கு ஆசிய நாடான இந்த ஜப்பான் சுனாமிகளை அடிக்கடி எதிர்நோக்கும் நாடு. இதுவரை சுமார் 195 சுனாமி நிகழ்வுகள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆனாலும் 2011 March 11 வெள்ளிக்கிழமை வடகிழக்கு ஜப்பானின் மியாகி பகுதியை தாக்கிய மிகப்பெரிய நிலநடுக்கம், அதைத் தொடர்ந்த சுனாமி பேரலைகள், அதைத் தொடர்ந்து இடம்பெற்ற நில அதிர்வுகள், அதனால் சனிக்கிழமை ஏற்பட்ட அணுமின் நிலையம் ஒன்றின் அணுவுலை ஒன்று வெடிப்பு, இதனால் நாடு முழுவதும் அணுக்கதிர் வீச்சு பரவும் அபாயம் என தற்போது அந்நாடு எதிர்நோக்கும் பேரிழப்பு, இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் கடந்த 65 ஆண்டுகளில் எதிர்நோக்கும் கடும் துயரம் என்று ஜப்பான் பிரதமர் நாட்டோகான் கூறியிருக்கின்றார்.
12 கோடியே 70 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை கொண்டு உலகில் மக்கள் தொகையில் 10வது இடத்தில் இருக்கும் நாடு ஜப்பான். இந்த நாடு உலகின் முதல் அணுகுண்டு தாக்குதல்களால் 2ம் உலகப் போரில் கடுமையாக தாக்கப்பட்டு அதன் பின்னர் கடும் உழைப்பினால் முன்னேறியது எல்லாருக்கும் தெரியும். இப்பொழுதும் ஜப்பான் பிரதமர் கான் இந்த நெருக்கடியிலிருந்து விரைவில் மீண்டு வருவது என்பது நம் ஒவ்வொருவரையும் பொறுத்தது, நாம் ஒன்று சேர்ந்து செயல்பட்டு விரைவில் இந்த கடும் நெருக்கடியை மேற்கொள்வோம் என்பதில் நான் உறுதியாக நம்புகிறேன் என்று மக்களுக்கு சொல்லி வருகின்றார். இந்த ஜப்பானியரின் உறுதிப்பாட்டை அவர்கள் ஈடுபட்டு வரும் நிவாரணப் பணிகளில் நாம் காண முடிகின்றது. மின் கதிர்வீச்சு அபாயத்தால் ஏறக்குறைய 210,000 பேர் இல்லிடங்களை விட்டு வெளியேற்றப்பட்டு அவசரகால குடியிருப்புகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த தொடர் இயற்கை பேரிடர்களில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 10,000 தாண்டியுள்ளது என்று காவல்துறை அறிவித்துள்ளது.
In this field alone, I counted over 50 cars swept aside by the tsunami.
Amidst
the devastation, we came across Natsuko, unable to find her bearings because the tsunami has altered everything. She was riding her horse here when the earthquake struck.
தலைநகர் டோக்கியோவில் இருந்து சுமார் 250 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஃபுகுஷிமா அணுமின் நிலையத்தில் உள்ள முதல் அணு உலையிலிருந்து கதிர்வீச்சு வெளியானது. அணு உலைக்கு சென்று கொண்டிருந்த மின் சப்ளை நிலநடுக்கத்தால் துண்டிக்கப்பட்டதாகவும் இதனால் குளிர்விப்பான்கள் முறையாக செயல்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது. இதனால் அணு உலையைச் சுற்றி அழுத்தம் அதிகரித்து அந்த அணு உலை வெடித்து சிதறியது. இந்நாட்டில் உள்ள அணு உலைகள் அனைத்தும் நிலநடுக்கம் போன்ற இயற்கை சீற்றங்களை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் இப்போது ஏற்பட்டுள்ள 8.9 ரிக்டர் அளவு பயங்கரமான நிலநடுக்கத்தால் 10 அணு உலைகளை மூடும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது என செய்திகள் வெளியாகியுள்ளன. புகுஷிமாவிலிருந்து கசியும் கதிரியக்கம் சட்டப்படியான அதன் பாதுகாப்பு அளவையும் கடந்து ஒரு கட்டத்தில் வெளியேறியதாக அதிகாரிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர். மின் நிலையத்தில் உள்ள அணு உலையொன்றின் மையப்பகுதியில் அதிகரித்துள்ள வெப்பத்தை கடல் நீரை கொண்டு தணிக்க அதிகாரிகள் முயன்றும் அது வெற்றியளிக்கவில்லை. புளுட்டோனியமும் யுரேனியமும் கொண்டுள்ள 3ம் லக்க உலை இத்திங்களன்று வெடித்துள்ளதாக சொல்லப்படுகின்றது.
Japan wakes to a fresh nuclear threat. The cooling system has failed in reactor number 3 at the Daiichi power plant in Fukushima prefecture. Japanese chief cabinet minister said steam would be released to relieve the pressure which would release.
திருத்தந்தை 16ம் பெனடிக்ட் இன் ஞாயிறு மூவேளை ஜெப உரைக்கு பின்னர் நிலநடுக்கம் மற்றும் சுனாமியால் பாதிக்கப்பட்ட ஜப்பான் மக்களுக்கும் மீட்பு பணிகளை செய்து வருவோருக்கும் தனது ஜெபம் நிறைந்த ஆறுதலை தெரிவித்தார்.
Le immagini del tragico terremoto e del conseguente tsunami in Giappone ci hanno lasciato tutti fortemente impressionati. Rimaniamo uniti nella preghiera. Il Signore è vicino.
ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் இடர்துடைப்பு அமைப்பு உட்பட பல உலக நாடுகளும் ஜப்பானுக்கு உதவிக்கரம் நீட்டியுள்ளன. இந்திய நாடாளுமன்றம் இத்திங்களன்று ஜப்பானுக்கு தனது அனுதாபத்தை தெரிவித்து மௌன அஞ்சலியும் செலுத்தியது. ஐநா பொதுச் செயலர் பான் கி மூனும் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார்.
The world is shocked and saddened by the images coming from Japan this morning. I want to express my deepest sympathies and heartfelt condolences to the Japanese people and government.
அணுமின் நிலைய கதிர்வீச்சு என்று சொன்னவுடன் இந்தியாவின் போபாலில் 1984ம் ஆண்டு December 2ம் தேதி இரவு ஏற்பட்ட யூனியன் கார்பைட் தொழிற்சாலை நச்சுவாயு கசிவு விபத்தும் நினைவுக்கு வருகின்றது. 42 டன்கள் மீத்தைல் ஐசோசயனைட் நச்சுவாயு வெளியேறியதில் உடனடியாக 2,259 பேர் இறந்தனர். 72 மணி நேரத்திற்குள் 8,000 பேர் முதல் 10,000 பேர் வரை இறந்தனர். இதுவரை 25,000 மேற்பட்டோர் இறந்துள்ளனர்.
எத்தனை முறை அடிபட்டாலும் மனிதன் திருந்தவே மாட்டான் என்று நினைக்க வைக்கின்றது இந்த வாரத்தில் நாம் வாசித்த ஒரு செய்தி. இங்கேயும் ஒரு போப்பால் என்ற தலைப்பில் வந்த அந்த செய்தி தமிழகத்தின் கடலூர் மாவட்ட மக்களை பற்றியதே. கடந்த 7ஆம் தேதி இரவு குடிகாடு கிராமத்தில் உள்ள சாஷன்ஸ் கெமிக்கல் கம்பெனியிலிருந்து அமிலம் கசிந்து நச்சுவாயு பரவ கிட்டத்தட்ட 300க்கு அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டு கடலூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சாஷன் கம்பெனியிலிருந்து வெளியேறும் கழிவுநீரால் குடிநீர் கெட்டுப்போய்விட்டது, விவசாயம் செய்ய முடியவில்லை என்று காரைக்காடு, ஈச்சங்காடு, பச்சையாங்குப்பம் மற்றும் குடிகாடு கிராம மக்கள் முறையிடுகின்றனர் என்று செய்தியில் வாசித்தோம். சுனாமி, வெள்ளம், புயல், நச்சுவாயு கசிவு, வேதிய கதிர்வீச்சு போன்ற செய்திகளை கேட்கும்போது, அன்பர்களே, இவை யாருக்கோ நடக்கின்றது, இதனால் எனக்கென்ன பாதிப்பு என்று அடுக்குமாடி குடியிருப்பு கலாச்சாரத்தில் நாம் இருந்துவிட முடியாது. இந்த பேரழிவுகளை எதிர்நோக்கும் மனிதர் பூமி தாயை பார்த்து, கடல் அன்னையை பார்த்து, அம்மா எங்களை காப்பாற்று என்று மன்றாடுகின்றனர். மார்ச் 15ஆம் தேதி ஓனன் மட்சுரி என்ற விழாவை சிறப்பிக்கும் ஜப்பானியரும் இவ்வாறுதான் ஜெபிக்கின்றனர். இது ஓர் இயற்கைசார் விழா. இவ்விழா ஜப்பானிய விழாக்களில் தனித்துவமானதாகும்.
அதே சமயம் இயற்கை தாயும் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, என் குழந்தாய், என்னை நேசிப்பாயா, என்னை காப்பாற்றுவாயா என்றுதானே கேட்கிறாள். அன்பர்களே, நம் சொந்த வீடு அசுத்தமடையாமல் பார்த்து கொள்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அதனை கூட்டி சுத்தம் செய்கின்றோம். அதேபோன்று இயற்கை தாயை, பூமி தாயை, கடல் அன்னையை மாசுபடுத்தாமல் காக்க வேண்டியது நமது கடமை அல்லவா?
இயற்கையின் சவாலில் அழிவுண்டால் விலங்கு, இயற்கையின் சவாலை எதிர்கொண்டால் மனிதன். உலகிற்கு பெரிய பங்களிப்பை செய்தவர்கள் பலர் புகழுக்காகச் செய்யவில்லை, தன் திருப்திக்காகச் செய்தார்கள், மானுடத்தின் வளர்ச்சிக்காகச் செய்தார்கள்.
பேரலை ஓடி வந்து கரையில் மோதி போனதும் போனதெங்கள் ஜீவனாடியே, வீடுகள் கட்டினோம், செல்வங்கள் சேர்த்து வைத்தோம், அன்பின் குழந்தைகளை ஆளாக்கினோம், எல்லாம் இழந்தோம், அலையோடு போக வாடினோம்.
கடல் தாயே, எம்மை காப்பாற்று. இந்த வாரம் ஒரு அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது உங்கள் வத்திக்கான் வானொலி.